வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இணைப்பேரசிரியராக பணியாற்றும் முனைவர் பிரசாந்த் ராஜன் அவர்கள் நம் வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளார். அவர்கள் நம்முடன் வீடு மற்றும் தோட்டங்களில் இயற்கை உரம் தயாரிப்பது எவ்வாறு என்பதை பற்றிய விரிவான விவரங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வாங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் பிரசாந்த் ராஜன், துணை பேராசிரியர், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். இன்றைய தினம் நான் உங்களுக்கு வீடு மற்றும் தோட்டங்களில் இயற்கை உரம், அதாவது மற்கு உரம்னு சொல்கிறோம் இல்லையா, கம்போஸ்ட் தயாரிக்கிறத பற்றி விரிவாக சொல்ல உள்ளேன். இப்போ வீடு மற்றும் தோட்டங்களில் நம்ம எல்லாம் கம்போஸ்ட் தயாரிச்சிருப்போம், அதாவது உரம் தயாரிச்சிருப்போம். இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு சுமார் 60-75 நாட்கள் டைம் ஆகலாம். இந்த மாதிரி இந்த 75 நாள், 80 நாள், சில இடத்துல 90 நாட்கள் கூட ஆகும். இந்த மாதிரி நேரங்கள் அதிகமாகிறதுனால வந்து கம்போஸ்ட் தயாரிக்கிறதுக்கு பெரும்பாலும் நம்ம வீடு இல்லை தோட்டங்களை வந்து அனைவரும் விரும்புவதில்லை. இப்போ கம்போஸ்ட் உரம் தயாரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக, அதாவது ஒரு 45-60 நாளில் கம்போஸ்ட் உரம் தயாரித்தோம்னா அதை வந்து மக்கள் பயன்படுத்துறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து எல்லோரும் வந்து ரொம்ப விருப்பமாக வந்து இந்த உரத்தை தயாரிப்பாங்க. இப்போ நாட்கள் அதிகமாக இந்த கம்போஸ்ட் உரம் தயாரிக்கக்கூடிய ஆர்வம் வந்து வெகுவாக குறைந்துவிடும். இப்போ இந்த உதாரணமாக நம்ம காலங்காலமாக பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து முன்னோர்கள் எல்லாம் உரக்குழின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டிலேருந்து வரக்கூடிய கழிவுகள் எல்லாம் தரம் பிரித்து, மக்கும் கழிவு மக்காத கழிவுன்னு தரம் பிரித்து இந்த உரக்குழியில் கொண்டு போடுவாங்க. முன்னாடிலாம் என்னென்னா அந்த அவங்க நம்ம முன்னோர்கள் இருந்த காலத்துலலாம் அவங்க உதாரணமாக இந்த மக்கும் கழிவுகள் மக்காத கழிவு தரம் பிரிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து யார் வந்து நெகிழி பொருட்கள், பிளாஸ்டிக்னு சொல்லக்கூடிய நெகிழி பொருட்கள் பயன்பாடு ரொம்ப மிகவும் குறைவாக இருந்தது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டிலேருந்து வரக்கூடிய காய்கறி கழிவுகள், உணவு கழிவுகள், இதர இலை சருகுகள், இந்த மாதிரி அந்த கழிவுகள் எல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி வச்சுருக்கக்கூடிய உரக்குழியில் கொண்டு போட்டு வருவாங்க. ஒரு 2-3 மாதம் இந்த மாதிரி அதில் போட்டே வருவாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த உரக்குழி நிறைஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு உரக்குழி தோண்டுவாங்க. அதில் வந்து அந்த குப்பைகள், வீட்டிலேருந்து சேகரிக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் அதில் கொண்டு போட்டுட்டு வருவாங்க. இந்த முதல்ல சொன்னக்கூடிய உரக்குழி ரெடியானவுடனே அந்த உரத்தை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய தொட்டி செடிகள், வீட்டின் முற்றத்தில் வச்சுருக்கக்கூடிய, அதாவது வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கக்கூடிய செடிகளுக்கெல்லாம் உரமாக போட்டு வந்தாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு வீட்லேயும் உரக்குழி இருந்த சமயத்தில் என்னென்னா நகர்ப்புறங்களில் வரக்கூடிய கழிவுகள், கிராமத்தில் வரக்கூடிய கழிவுகள், அதாவது ஒவ்வொரு கிராமத்துலேயும் 500 வீடு இருந்ததுன்னா இந்த 500 வீட்டிலேருந்து வர கழிவுகளில் வந்து ஒரு இடத்துல கொண்டு மொத்தமாக கொட்டினா எவ்வளோ பாதிப்பு ஏற்படும். ஆனால் அந்த சமயத்தில் முன்னோர்கள் என்ன பண்ணால் ஒவ்வொரு வீட்டிலையும் உரக்குழி வச்சுருந்தாலும் நம்ம வீடுகளிலேருந்து சிப்பைகள் எங்கேயும் வெளியில் போகல. அவங்க வீட்டிலே வந்து அது என்ன பண்ணாங்க, உரம் தயாரித்தாங்க. அந்த உரத்தை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு பயன்படுத்தினாங்க. அதிலேருந்து வரக்கூடிய காய்கறிகள் இல்லை பூச்செடிகள் இதெல்லாம் எடுத்து அவங்க வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. பட் இன்றைய காலகட்டத்தில் என்ன நம்ம பண்ணுறோன்னா ஒவ்வொரு வீட்லேயும், அதாவது முன்னாடியெல்லாம் 5 செண்ட் 6 செண்டுங்கிற இடத்துல வீடு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து அதெல்லாம் குறைஞ்சி அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் வந்தாச்சு. நகர்ப்புறம் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு வீட்டோட இடம் குறுகி கொண்டே வருகிறது. இதனால் வந்து அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வைப்பதற்கே இடம் இல்லை. இந்த சமயத்தில் வந்து உரக்குழிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. உரக்குழியை போய் நம்ம வைக்க சொன்னோம்னா யாருக்கு வீட்டில் பொருள் வைக்கிறதுக்கே இடம் இல்லை, உரக்குழியெல்லாம் எப்படி வைக்கிறதுங்கன்ட்டு யாரும் வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அதுக்காக என்ன பண்ணணும்னா இந்த சமயத்தில் வந்து அப்படியும் ஒரு சில பேர் வந்து இந்த உரம்லாம் தயாரிக்கிறோங்க அப்படின்னு முன் வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு 90 நாள் ஆகும், 120 நாள் ஆகும்னு சொன்னோன்னா அவங்க தயாரிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இந்த மிகவும் துரிதமாக வேகமாக உரம் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற தொழில் முறையை அன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். 45-60 நாட்களில் வந்து நீங்கள் ஈஸியாக மிகவும் சுலபமாக உரம் தயாரிக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன். மேலும் இப்போ நம்ம வந்து வேளாண்மையில் வந்து புரட்சி, அதை நம்ம வந்து அப்படி சொல்கிறோம், பசுமை புரட்சி இதெல்லாம் கொண்டு வர மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி விளைச்சல்களையும் நம்ம அதிகரிக்கணும். விளைச்சல்களை அதிகரிக்கணும்னா பூச்சிகளை கட்டுப்படுத்தணும், உரங்கள் அதிகமாக யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம வந்து அதிக அளவு வந்து பூச்சி மருந்துகள், விதவிதமான உரங்கள் இவெல்லாம் பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தினால் நம்ம விளைச்சல் அதிகமானாலும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவின் தரம் குறைந்து கொண்டே வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போலாம் எங்கே பார்த்தாலும் ஆர்கானிக் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபுட், இயற்கை விவசாயம், இயற்கை உணவு, இயற்கை அங்காடி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து விற்பனை செஞ்சுட்டே வராங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து உதாரணமாக சாதாரணமாக நம்ம வாங்கக்கூடிய தக்காளி 1 கிலோ 30 ரூபான்னா இயற்கை உரம் மூலம் தயாரிக்கப்பட்ட தக்காளி, ஆர்கானிக் டொமேட்டோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட விலை பார்த்திங்கன்னா 100 ரூபா 150 ரூபா இருக்கும். எல்லா தரப்பு மக்களும் வந்து இந்த மாதிரி இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்குவது என்பது ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணால் ஒவ்வொரு வீட்லேயும் அவங்களே உணவு தயாரிக்கிறது, அதாவது அவங்களுக்கு தேவையான காய்கறிகள் உற்பத்தி செய்கிறதுக்கு என்றதுக்கு வந்து நம்ம இந்த இயற்கை உரம் வீடுகளில் தயாரிப்பது வந்து மிகவும் பயனுள்ளதாக அமையும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து காய்கறிகளின் விலை அதிகரித்து கொண்டே செல்கிறது. இப்போ வீட்டு தோட்டம் மாடி தோட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான கருத்து இப்பொழுது எல்லா நகரங்களிலும் பரவி வருகிறது. பட் நிறையா மக்களுக்கு வந்து இந்த வீட்டு தோட்டம் காய்கறி தோட்டம் அதை எப்படி பண்ணுறோங்கிறது வந்து தெரியல. இப்போ வீட்டு தோட்டம் காய்கறி தோட்டம் நம்ம அமைக்கும் போது பெரும்பாலும் இயற்கை உரங்களையே பயன்படுத்துகிறார்கள். அப்படி இயற்கை உரங்கள் பயன்படுத்தும் பொழுது பொதுவாக பெரும்பாலான மக்கள் இயற்கை உரங்களை ஒரு கண்காட்சி இல்லைன்னா வேறு எங்கேயோ செல்லும்போது அங்கே விற்பனை செய்யக்கூடிய இயற்கை உரங்களையே கம்போஸ்ட்னு சொல்லக்கூடிய இயற்கை உரங்களை வாங்கி கொண்டு வந்தால் போடுறாங்க. பட் அவங்க வீட்டிலேயே வந்து இந்த மாதிரி உரம் தயாரிக்கிறது என்னது நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. அதையும் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேங்க. இப்போ பொதுவாக நம்ம வீடுகளை பார்த்திங்கன்னா காய்கறி கழிவு, பழங்கள் பயன்படுத்தினா பழங்கள்லேருந்து வரக்கூடிய கழிவுகள், அப்புறம் உணவு கழிவுகள் இதெல்லாம் பெரும்பாலும் வரும். அதாவது நம்ம தினசரி நம்ம பயன்படுத்தக்கூடியதுலேருந்து காய்கறி, உணவு மற்றும் பழங்கள்லேருந்து கழிவுகள் வரும். இது இல்லாமல் நமது வீட்டில் மரங்கள் ஏதாவது வைத்து மரம் செடிகள் வைத்திருந்தால் இந்த மரம் மற்றும் செடிகள்லேருந்து கிடைக்கக்கூடிய இலை தலைகளும் கழிவுப் பொருட்களாக நமக்கு கிடைக்கும். நமது வீட்டிலிருந்து வரக்கூடிய இலை, மரங்களிலிருந்து வரக்கூடிய இலை தலைகள், காய்கறி கழிவுகள், பழக்கழிவுகள் இவைகளை பயன்படுத்தி நம்ம உரம் தயாரிக்கலாம். உதாரணமாக இந்த மாதிரி உரம் தயாரிக்கிறது இதை வந்து ஒரு தொட்டி இல்லைன்னா வந்து ஒரு சாக்குப்பை இல்லைன்னா ஒரு நிலனான பகுதியில் போட்டு வச்சுருந்தோன்னா ஒரு 75 90 நாளில் வந்து இவங்கெல்லாம் மக்கி வந்து நமக்கு உரமாக கிடைக்கும். ஆனால் இதே கழிவு பொருட்களில் மிகவும் சுலபமாக 45 இல்லை 60 வந்து உரமாக நம்மளால் மாற்ற முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு வந்து ஈஎம் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படி சொல்லக்கூடிய நுண்ணுயிர் கூட்டு கலவை தயாரிக்கலாம். இப்போ பெரும்பாலான பகுதியில் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இஎம் ஃபாஸ்ட்டாக கம்போஸ்ட் பண்ணுது, ரொம்ப மிகவும் விரைவாக கம்போஸ்ட் உரம் தயாரிக்கிறது இஎம் பயன்படுகிறது நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த இஎம்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர் கூட்டு கலவை அவங்க என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் போய் வாங்குறாங்க, கடைகளில் போய் வாங்குறாங்க. கடைகளில் போய் வாங்கும்போது அதோடய ஒரு லிட்டரோட விலை வந்து 1000 1500 வரைக்கும் இருக்குது. இந்த அளவுக்கு அதிக அளவு நுண்ணுயிர் கூட்டு கலவை கடைகளில் சென்று வாங்கி ஒருவரை உரம் தயாரிக்க சொல்ல வேண்டால் அவர்கள் கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள். அப்போ இந்த இஎம்ங்கிறத வந்து நம்ம வீட்டிலே தயாரிக்க முடியுமா? கம்போஸ்ட்டு நம்ம வீட்டில் தயாரிக்கிறோம். இந்த கம்போஸ்டர்ஸ் மிகவும் வேகமாக மக்க வைக்கக்கூடிய நுண்ணுயிர் கூட்டுக்கலவை என்று சொல்லக்கூடிய ஈயம் நமது வீட்டில் தயாரிக்க முடியுமா? கண்டிப்பாக தயாரிக்க முடியும். அதற்கான சில வழிமுறைகளை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வீட்டில் ஈயம் தயாரிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு மண்பானை தேவைப்படும். அப்புறம் வந்து நீங்கள் ஒரு பப்பாளி பழம், பரங்கிக்காய்னு சொல்லக்கூடிய மஞ்சள் பூசணி அது ஒன்று வாங்கிக்கலாம், நாட்டு வெல்லம் சர்க்கரை வெல்லம்னு சொல்லக்கூடிய நாட்டு வெல்லம் அது வந்து ஒரு 500 வாங்கிக்கலாம். இப்போ என்னெல்லாம் நமக்கு தேவைன்னா ஒரு மண்பானை, ஒரு பப்பாளி பழம் 1/2 இல்லை 1 கிலோ இருக்கிற அளவுக்கு பப்பாளி பழம், பரங்கிக்காய் மஞ்சள் பூசணி என்று சொல்லக்கூடிய பரங்கிக்காய் அது ஒன்று, அப்புறம் வந்து ஒரு 500 நாட்டு வெல்லம் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், இந்த மண்பானையில் வந்து ஒரு 20 லிட்டர் தண்ணி எடுத்து இந்த மண்பானையில் ஊற்றி வச்சுக்கணும். மண்பானையில் ஊற்றினதுக்கப்புறம் பப்பாளி பழத்தை தோல் விதைகள் நீக்கிய பின்பு சிறு சிறு துண்டுகளாக பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மண்பானையில் போடணும். அதன் பிறகு மஞ்சள் பூசணி சொன்னாலே பரங்கிக்காய் அதனுடைய தோல்கள் விதைகளை நீக்கிய பின்பு அதையும் சிறு சிறு துண்டுகளாக பொடி பொடியாக நறுக்கி இந்த மண்பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கலாம் அதில் போடணும். பின்னர் 500 நாட்டு வெல்லம் இதையும் பொடி செய்து அந்த மண்பானையில் இருக்கக்கூடிய தண்ணீரில் கலக்க வேண்டும். ஸோ இப்போ மண்பானையில் என்னெல்லாம் இருக்குன்னா 20 லிட்டர் தண்ணியில் நமக்கு வந்து ஒரு பப்பாளி பழம், 1/2 அளவுள்ள பப்பாளி பழம், 1/2 அளவுள்ள பம்ப்கின், மஞ்சள் பூசணி, 1/2 அளவுள்ள நாட்டு வெல்லம் ஜாகரி, இந்த இதெல்லாத்தையும் கலக்கி ஒரு கலக்கிட்டு நல்லா வந்து ஒரு மண்பானையை ஒரு வெள்ளை கலர் துணி காடா கிளாத்னு சொல்லக்கூடிய காற்று போகக்கூடிய வெள்ளை கலர் துணியை வச்சு கட்டி வச்சிடணும். நம்ம எதற்காக துணியை வச்சு கட்டி வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம திறந்து இந்த மண்பானையை திறந்து வச்சுருந்தோன்னா பழங்கள் மற்றும் நாட்டு வெள்ளம் நம்ம உபயோகப்படுத்துவதனால் கொசுக்கள் மற்றும் ஈக்கள் இந்த சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஈக்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் என்ன பண்ணணும், ஒரு வெள்ளை கலர் துணி காடா கிளாத் சொல்லக்கூடிய துணியை வச்சு கட்டி வச்சுருந்தா இந்த பூச்சிகளிலிருந்து வரக்கூடிய பாதிப்புகள் வந்து குறைத்து விடலாம். தினமும் ஒரு முறை இந்த மண்பானையில் கட்டி வைத்திருக்கக்கூடிய துணியை திறந்து ஒரு குச்சியின் மூலமாக இந்த கலவையை கலக்கி விட வேண்டும். பின்னர் மறுபடியும் இந்த துணியை வைத்து கட்டி கொள்ள வேண்டும். இப்படி செஞ்சுன்னா சுமார் 15 வந்து உங்களுக்கு ஈயம் நுண்ணுயிர் கூட்டு கலவை தயாராகிவிடும். இந்த நுண்ணுயிர் கூட்டு கலவையை நம்ம வீட்டில் உரம் தயாரிக்கிறதுக்கு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காய்கறி கழிவு, இலை தலை கழிவுகள் மற்றும் பழக்கழிவுகள் இதை வந்து கொட்டி வச்சுருக்க இடத்துல வந்து ஒரு 1/2 லிட்டர் இல்லைன்னா 1 லிட்டர் எடுத்து இந்த மண்பானையில் இருக்கக்கூடிய நுண்ணீர் கூட்டுக்களை எடுத்து அது மேலே தெளிச்சிட்டோன்னா 45 நாள்லேருந்து 60 நாள் மிகவும் விரைவாக கம்போஸ் உரம் நமக்கு தயாராகிவிடும். இது வந்து ஒரு வீடுகளில் ஈயம் தயாரிக்கிறது. இப்போ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் கம்போஸ்ட் உரம் தயாரிக்கிறீங்க, காய்கறி கழிவுகள் மற்றும் வெஜிடபிள் மற்றும் பழக்கழிவுகள் போட்டு வச்சுருக்கும் போது ஒரு சில சமயத்தில் வந்து துர்நாற்று வரும். அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மரங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட இலைத்தலைகள், காய்ந்த இலைத்தலைகளை அது மேலே போட்டு வச்சிங்கன்னா அந்த துர்நாற்றங்கள் போயிடும். அதுவும் மீறி துர்நாற்றம் வருதுன்னா காய்ந்து போன தென்னை மஞ்சு, காயறுப்பித்தின சொல்கிற தென்னை மஞ்சு இல்லைன்னா மரத்தூள், இது அதுக்கு மேலே தூவினீங்கன்னா இந்த ஈரப்பதத்தின் அளவு குறைந்து துர்நாற்றம் வருவதை நாம் தவிர்த்து விடலாம். இதுதான் நம்ம மிகவும் எளிதாக வீடுகளில் ஈயம் நாமளே தயாரித்து உரம் தயாரிப்பது. இப்போ இந்த மாதிரி நுண்ணீர் கூட்டுக்கலவை தயாரிக்கிறோம், உரம் தயாரிக்கிறோம், இந்த உரத்தை நீங்கள் எங்கே தயாரிக்கலைன்னா உடைந்து போன பிளாஸ்டிக் தொட்டிகள், பிளாஸ்டிக் பக்கெட், அப்புறம் வந்து சிமெண்ட் தொட்டி, வீட்டில் இருக்கக்கூடிய பூச்செடிகள் வைக்கக்கூடிய அந்த தொட்டிகளிலும் கூட நீங்கள் உரம் தயாரிக்கலாம். இவைகள் எதுவுமே கிடைக்கவில்லை என்றால் சணல் சாக்கு இல்லது வேறு எதுவும் சாக்குப்பைகளின் மூலம் இந்த கழிவுகளை கொட்டி கூட உரம் தயாரிக்கலாம். நிழலான பகுதிகள், மண் தரைகளிலும் அனைத்து கழிவுகளையும், காய்கறி கழிவுகள், இலைத்தலைகள், பல கழிவுகளை கொட்டி அதன் மேல் நம்ம வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஈயம் கலவையை தெளித்தும் உரம் தயாரிக்கலாம். இப்போ சில பேர் நம்ம வீட்டில் வந்து மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, மிகவும் ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க, ஆர்வமாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு நீங்கள் இது மாதிரி வந்து இந்த கழிவுகளெல்லாம் இது பண்ணி காய்கறி கழிவுகள், பழக்கழிவுகள், வீட்டில் இருந்த உணவு கழிவுகளை வந்து இது நான் முன்னதாக சொன்ன மாதிரி சிமெண்ட் தொட்டியிலோ இல்லது வந்து ஒரு நெகிழி பொருளான ஏதாவது உடைந்த பக்கெட் அது மாதிரி இதுலேயும் போட்டு நீங்கள் வந்து மண்புழு உரம் தயாரிக்கலாம். பட் மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு நம்ம பொதுவாக என்ன பண்ணணும்னா, இந்த ஈயம்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர் கூட்டு கலவைக்கு பதிலாக மண்புழுக்களை வெளியிலிருந்து வாங்கியோ அல்லது நமது வீட்டின் அருகிலுள்ள மண்புழு இருக்கும் இடத்தில் சேகரித்தோ இந்த மண்புழு தயாரிக்கும் கொள்கலன்களில் போட்டு மண்புழு உரம் தயாரிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும், இப்போ என்னால் வந்து மண்புழு வந்து எங்கேயும் வாங்க முடியல, மண்புழுக்களை நான் வந்து மிகவும் சுலபமாக சேகரிக்க வேண்டும், எங்கேருந்து சேகரிக்கணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஈஸியான வழிகள் சொல்லுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் நிழலான பகுதி, எங்கெல்லாம் வந்து மரங்கள் அதிகமாக இருக்கோ, ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல சுமார் 1/2 கிலோ நாட்டு வெல்லம் வாங்கி 1 லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு மீட்டருக்கு 1 மீட்டர் அல்லனா 3 அடிக்கு 3 அடி ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து அதில் தெளித்து விட வேணும். இந்த சர்க்கரை கரைசல், நாட்டு வெள்ள கரைசலை வந்து தெளிச்சுட்டு அதன் மேல் வந்து ஒரு சணல் சாக்கை போட்டு மூடி தண்ணீர் தெளித்து விட வேணும். 10 நாள் இல்லை 15 நாளில் நீங்கள் இந்த நாட்டு வெள்ளம் தெளித்து அதன் மேல் சணல் சாக்கு போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த இடத்துக்கு 1 கிலோமீட்டர் தூரத்தில் எங்கே இருந்தாலும் இந்த மண்புழு வந்து அங்கே வந்துடுறதா நிறைய ஆராய்ச்சிகள் சொல்கின்றன. இப்போ அங்கே மண்புழு வந்துருச்சு நமக்கு எப்படி தெரியும்னா, நீங்கள் சணல் சாக்கு போட்டு வச்சுருக்க இடத்துல நிழலான பகுதியில் நாட்டு வெள்ளங்கள் கரைசலை தெளித்து அதன் மேல் சணல் சாக்கு போட்டு தண்ணீர் தெளித்து வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து மண்புழு வந்துருச்சுங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா, நம்ம காகம் சொல்கிறனே காக்கை அது வந்து அந்த இடத்துக்கு வந்துடும், அவங்க வந்தாச்சுனாலே அந்த இடத்துல வந்து மண்புழு வந்துருச்சுன்னு நமக்கு தெரியும். இங்கே சணல் சாக்கை நீங்கள் எடுத்துட்டு அதில் தோண்டி பார்த்தீங்கன்னா நிறைய மண்புழுக்கள் இருக்கும். இந்த மாதிரி மண்புழுக்களையும் சேகரித்து நீங்கள் மண்புழு உரம் தயாரிப்பதற்கு உபயோகப்படுத்தலாம். மண்புழு உரம் தயாரிக்கும் கலன்களில் அதன் அடிப்பகுதியில் ஏதாவது நம்ம வீட்டில் தண்ணி வரக்கூடிய பைப் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய பைப் மாதிரி ஏதாவது ஒரு இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் நீங்கள் மண்புழு உரம் தயாரிக்கும்போது தண்ணி ஊற்றும்போது அதிகளவு தண்ணி ஏதாவது ஊற்றினீங்கன்னா அந்த மண்புழு உரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சத்து நிறைந்த நீர் அந்த ஒரு பைப் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அது மூலமாக நீங்கள் கலெக்ட் பண்ணி அதையும் வந்து செடிகளுக்கு தெளிக்கலாம். ஸோ வீட்டில் அந்த உரம் தயாரித்து உரம் போடலாம், மண்புழு உரம் தயாரிக்கலாம், மண்புழு உர வடிநீர்னு சொல்லக்கூடிய சத்து நிறைந்த நீரையும் நீங்கள் வீட்டிலே தயாரிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள சுற்றுச்சூழல் அறிவியல் துறை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.
நேயர்களே, இதுவரை வீடு மற்றும் தோட்டங்களில் இயற்கை உரம் எவ்வாறு தயாரிப்பது என்பதை பற்றிய விரிவான விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். நன்றி, வணக்கம்.